இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஆதி அன்பு. ஆதி அன்பு என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். ஆதி அன்பு, ஃபர்ஸ்ட் லவ். ரட்சிக்கப்பட்ட புதுசில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தான், அதான் ஆதி அன்பு. வெளிப்படுத்தல் 2:4-5. போதும், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். என்ன அன்பு? ஆதியில் வச்சிருந்த அன்பு. அப்புறம் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. என்ன ஆதியில் செய்த கிரியை? அதுக்கு முன்னால நற்கிரியலுக்கு முன்னால மனம் திரும்பினதுக்கு அப்புறம் இல்லை, எப்படி பின்வாங்கி போனோம்? அதான் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டப்ப நம்ம சந்தோஷமாக இருந்தோம், அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடுச்சு. அது போனதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம விழுந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டதுலேருந்து பின்வாங்கி போயிட்டோம். அதனால நம்மகிட்ட நற்கிரியைகள் இல்லை. அதனால என்ன பண்ணணும்? இன்னைக்கு திரும்பியும் மனம் திரும்பணும், எழுந்திருக்கணும். அதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, முதலாவது மனம் திரும்பணும். அதனால திரும்பவும் இங்கே சொல்லுது, விழுந்தாயின்ற நினைத்து மனம் திரும்பி. நீ பின்வாங்கி போனது எந்தெந்த அளவுக்கு பின்வாங்கி போயிருக்கிற, நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன காரியங்களில் பின்மாற்றத்தில் இருக்கிறோம் அல்லது பின்வாங்கி போயிருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி திரும்பவும் மனம் திரும்பணும். ஆமாம், திரும்பியும் மனம் திரும்பணும். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அப்படின்னா, ஆதியில் செய்த நற்கிரியைகளை மீண்டும் செய்வாயாக. அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே இன்னைக்கும் ரட்சிக்கப்படணும், அனுதினமும் ரட்சிக்கப்படணும். அப்படி செய்யாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு தண்டனை ஆண்டவர் கொடுத்துட்றாரு. நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு நான் ரட்சிக்கப்படணும்னு அவசியம் இல்லை, அதனால் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதே போதும் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். என்ன தண்டனை? ஆமா, நீ ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால், அதான் முக்கியமான வார்த்தை, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்துல வந்து, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்துல நீக்குவேன். விளக்கு இருக்குது, விளக்கு எரியுதோ அமைஞ்சு போச்சோ அது தெரியல, ஆனால் விளக்கு இருக்குது. ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா, விளக்கு தண்டை ஆண்டவர் எடுத்துட்டார். விளக்கு பத்த வச்சு விளக்கு உயரமான இடத்துல வச்சோம்னா அநேகருக்கு பிரயாசம் கொடுக்கும். அதுதான் விளக்கு தண்டுங்கிறது. விளக்கு தண்டுனா உயரமான இடத்துல வைக்கிறது. இந்த டியூப்லைட்டை கொண்டு வந்து கீழே இந்த இடத்துல வச்சா என்ன யாருக்கு தெரியும்? இங்கே இருக்க 4 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அது மேலே உயரமான இடத்துல வச்சா நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதே மாதிரி நாம் ரட்சிக்கப்பட்டபோது நம்முடைய நற்கிரியைகள் வெளிப்பட்டது, வெளிப்பட்டு பிரயாசமாக இருக்குது எல்லாத்துக்கும். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அப்படின்னா நற்கிரியைகள். நம்ம நற்கிரியைகள் செய்யும்போது நிறைய பேர்த்துக்கு அது பிரயோஜனப்பட்டது. ஆனால் பின்மாற்றத்தில் போக போக என்னாச்சு? நற்கிரியல் குறைஞ்சு 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 அக்கம்பக்கம் இருக்கிறவனுக்கு தெரிகிற மாதிரி தான் வந்திருக்கு. அதிகமாயிடுச்சு. அதனால விளக்கு வந்து எரியுது அமையதா தெரியல, ஆனால் விளக்கு இருக்குது, விளக்கு எப்போ வேணாலும் பற்ற வைக்கலாம். பிரயோஜனமெல்லாம் இருக்கு. விளக்கு தண்டை நீக்கியாச்சுன்னு என்ன ஆகும், விளக்கு தரையில் வந்துடும். தரையிலிருந்து வந்து யாருக்கு பிரயோஜனம்? ஆமாம், அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம் தெரியுமா இல்லையா. நான் நல்லா இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், எனக்கு விளக்கு எரியுது, நான் நீதிமானாக இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு இருக்கிறான். அது மற்றவர்களுக்கு தெரியும்படியான நற்கிரியைகளை செய்ய முடியல, காரணம் அதுக்கு விளக்குத்தண்டு வேணும். அப்போ விளக்குத்தண்டுனா என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? தெரியுதான் விளக்கு, விளக்கு வெளிச்சம். உயரமான இடத்துல வச்சா நிறைய பேர்த்துக்கு தெரியும், அப்போ அது விளக்கு தண்டு. பட்டம் பதவி இல்லை, அது விளக்கு வெளிச்சம். ஆமாம், அதான் கீழே தரையில் தான் எரிஞ்சிட்டு இருக்குது விளக்கு, உயரமான இடத்துல வைக்கணுமே. ஆமாம், என்னவா இருக்கும்? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. அப்போ என்ன, அது வெளிச்சம் உயரமாக இருக்குது. விளக்கு தண்டுனா ஊழி அழைப்பு, ஊழி அழைப்பில் இருந்து அநேகருக்கு நற்கிரியைகளை செய்யலாம். உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது தேவனுடைய வார்த்தையில் அநேகருக்கு பிரசங்கம் செய்யலாம், அநேகருக்கு இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கலாம். இப்போ நான் எனக்கு நானே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அடுத்தவனுக்கு என்ன பிரயோஜனம்? நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். மாதிரியாக இருக்கும்போது என்ன, இது இந்த நற்கிரியைகள் மற்றவர்களுக்குள்ளே பிரவேசிக்கும். அப்போ ஊழிய அழைப்பு நல்லா, ஆண்டவர் என்ன ஊழிய அழைப்பு பகிர்ந்து கொடுத்துருக்காரோ அந்த ஊழிய அழைப்பு இருந்தால் தான் அநேகருக்கு நாம் நீதியின் கிரியைகளை பேச முடியும், செய்ய முடியும். இன்றைக்கி ஆதியில் இருக்கிற அன்பு இல்லாதனால, மனம் திரும்பாதனால நிறைய பேர்த்துடைய விளக்கு தண்டு காணும். ஊழியத்துக்கு நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் வந்தாங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஊரவே ஒன்றா மனம் திருப்பின்னு நினச்சாங்க அந்த 3 மாதத்தில். அப்புறம் என்னாச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய பேருடைய ஊழியம் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு என்னமோ ஆண்டவர் கிருபையில் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, அதனால அடுத்தவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால மனம் திரும்ப என்ன ஆகும், ஆண்டவர் திரும்பி வழக்கு தண்டை கொடுப்பார். அது அப்படியெல்லாம் கிடையாது. ஆரோனை போல் அழைக்கப்பட்டனா எல்லாத்தையும் தான் ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆரோனை போல் அழைக்கப்பட்ட ஊழியத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, திரும்பி நிழலாக இருக்கிறத பொருளுக்கு மாற்றிட்டார. ஆரோன் அழைச்சது யாரு, மோசே இல்லையா. அப்போ இன்றைக்கி எல்லோரும் ஆரோனை போல் அழைக்கப்பட்டவர்களேன்னா எல்லோரும் யார் அழைச்சிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ஆண்டவரை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு இல்லையே. ஆரோன் அழைச்சது யாரு, மோசே தான் அழைச்சார். வாயாக இருப்பேன் கரெக்டு, ஆனால் அழைச்சது யாரு, மோசே தானே. அந்த ஊழியத்தை மோசேக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமாம், ஆள் அனுப்புறாரு. ஆனால் இன்னைக்கு அந்த மோசே எங்க இருக்கானா, மோசையுடைய ஆசனத்தில் எல்லாரும் உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஆரோன் அழைச்சிட்டு இருக்காங்க. அப்போ மோசடி ஊழியம் என்னாச்சு, அந்த ஊழியம் போச்சு. அப்போ ஆரோன் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட, மோசையை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு யாரும் வர முடியாது. சொல்லல, நம்ம அப்படி எடுத்துக்கலாமே. மோசே ஆரன் அழைக்கும் போது ஏன் ஆண்டவர் வந்து மோசை அழைச்சாரு? அந்த மாதிரி ஆண்டவரே நேரடியாக நம்மளை அழைக்கலாம்ல. ஆமாம், வசனத்தை எப்படி தான் சொல்லலாம். ஆனால் அழைக்கிறது வரும்போது ஆண்டவர் நம்மளை அழைச்சாரா மோசை நம்மளை அழைச்சாரா? ஆமாம், அப்போ ஆண்டவர் அழைச்சார்னா அதுக்கு உண்டான ஊழிய அழைப்பு இருக்கணும். சோத்திரம். அப்படி ஆதியில் செஞ்ச கிரியைகளை செய்யாத பட்சத்தில் விளக்குத்தண்டு காணாமல் போச்சு. அப்போ திரும்பவும் விளக்குத்தண்டு வேணும்னு என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பினா திரும்பவும் விளக்குத்தண்டு கிடைக்கும். எரேமியா 2:1-2. எரேமியா 2:1-2.
என்னை
பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அது? எப்படி வனாந்தரத்தில் பழகி வந்தோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் சோதனையிலையும் கிறந்தப்போ நம்ம யாரை பின்பற்றினோம்? ஆண்டவரை பின்பற்றினோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள், இளவயதின் பக்தினா ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களுடைய பக்தி. நீ வாழ்க்கைப்பட்ட போது அப்படின்னா, நீ இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பொழுது உனக்கு இருந்த நேசம் இன்னைக்கு இருக்குதா? இல்லை. ஆ, பழகி போச்சு. ஆ, சோத்திரம். அது சரியிருந்தா அப்படி இருக்குது, ஆனா இருதயம் வந்து என்னைக்குமே உற்சாகமா இருக்கும். வசனம் சொல்லுது சரீர பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. அப்போ அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த அன்பு இன்னைக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு உற்சாகமாக நாம் இருக்கலாம். மனம் திரும்புகிற அனுபவம் நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா இன்னைக்கு நாம் உற்சாகமாக இருக்கலாம். அப்போ அந்த ஆவியில் இருந்த அன்பு நம்மகிட்ட இல்லை. காரணம் என்னன்னா, நாம் பின்மாற்றத்தில் போயிட்டோம். அதனால நம்மகிட்ட ஆண்டவருக்கு நம்மளுக்கு இருந்த அந்த நேசம் குறைந்து போய்விட்டது. எரேமியா 2:5-6.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷன் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தி வந்தவனாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு துரப்பட்டு மனையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்?
என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி அப்படின்னா, ஆரம்ப நாட்களில் நம்மளுக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் அநேகம் இருக்குது. எந்த மனுஷனும் வர முடியாது. ரொம்ப வனாந்தரமான இருக்கிற கஷ்டத்தில் இருந்தோம். ரொம்ப மோசமான சூழ்நிலைமையில் இருந்தோம். நாம் அன்னைக்கு இருந்த நிலைமையில் எந்த ஒரு மனுஷனும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சோதனையிலையும் வேதனையிலையும் கடந்து வந்தோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த கஷ்டமான சூழ்நிலைமையில் நம்மளை மீட்டெடுத்தார். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரை விட்டு விலகி போய் மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? அப்போ மாயை பின்பற்றி, மாயின்னா என்னவாக இருக்கும்? மாயின்னா அழிஞ்சு போகிற காரியத்தை பின்பற்றி. ஆமாம், எல்லாம் அழிஞ்சு போகிறதெல்லாம் மாயை. கொஞ்ச நாளுக்கு இருந்துட்டு இல்லாமல் போகிறது தான் மாயை. அப்படிப்பட்ட என்னை விட்டு தூரப்பட்டு அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நித்தியமாக இருக்கிற ஆசீர்வாதங்களை விட்டுவிட்டு நீங்கள் தூரமாய் விலகி போய் உலகத்திலே அழிந்து போன ஆசீர்வாதங்களை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்திலே என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? ஆமாம், நித்திய ஜீவ வார்த்தையை விட்டுவிட்டு நித்தியமில்லாத காரியங்களை பின்பற்றி போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? எல்லாத்துக்கும் கொஞ்ச காலம் இருக்கிற ஆசீர்வாதம் தான் தேவை. ஆண்டவருடைய அன்பை மறந்துட்டாங்க, பாதியில் இருந்த அந்த அன்பை மறந்துட்டாங்க. உலகத்தில் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா பிள்ளை சூனியம் வச்சுட்டான், வறட்சியாகி போச்சு, இந்த பிரச்சனையும் இருக்குது, அந்த பிரச்சனையும் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பண்ணுறான், எதிராளி இப்படி பண்ணுறான், சொந்தக்காரனுக்கு அப்படி பண்ணுறானுங்க, பணம் இல்லை, வறுமை, வியாதி, என்னென்னமோ இருக்கிற காரணங்களை சொல்லி நம்ம ஆண்டவரை பின்பற்றி வந்தோம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்துலேருந்தும் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். பத்தாவதுக்கு நித்தியமான ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் விட்டு தூரமாகி போய் அப்படின்னா நித்திய ஜீவ ஆசீர்வாதங்களை விட்டு விலகி போய் இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற காரியங்களை பின்பற்றி நம்ம போயிட்டோம். அதுக்கு ஆண்டவர் கேட்குற காரியம் என்னென்னா என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள், என்னிடத்துல என்ன குறைகளை நீங்கள் கண்டீர்கள்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போ உங்களுக்கு நித்திய ஜீவ ஆசீர்வாதங்கள் வேண்டாம், இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற ஆசீர்வாதம் தான் தேவை. அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பின்மாற்றத்தில் போயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நித்திய ஜீவ ஆசீர்வாதங்களை விட இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு இல்லாமல் போகிற ஆசீர்வாதம் தான் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாயை பின்பற்றி தேவனை விட்டு விலகி போனார்கள். உபாகமம் 4:34 உபாகமம் 4:34 போதும். ஆண்டவர் நம்மளை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும் பொழுது, எகிப்தின் பாவ சந்தோஷங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும் போது எப்படி எப்படியெல்லாம் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார்னா, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வல்லம் இல்லை கரத்தினாலும் பயங்கரமான செயலினாலும் ஆண்டவர் நம்மளுக்கு தமக்கென்று ஒரு ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் வந்து தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தான் ரட்சிப்பு கொடுக்கணுன்ட்டு ஆண்டவர் வந்து அநேக ஜனங்களிலிருந்து ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ? இப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டது தான் சொல்கிறார் ஆண்டவர். அப்போ எத்தனையோ இஸ்ரேல் ஜனங்க அல்லது புறஜாதிகள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள பஸ்காவை பூசித்து அந்த தலச்சன் பிள்ளை சாகாமல் வந்த வீடுகள் வந்து மிகவும் குறைவு. அப்போ ஆண்டவர் தமக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்போது ஆண்டவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் தெரிந்து கொள்கிறார். அப்போ ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணுறாரு, ஒரு குடும்பத்தை முழுவதும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்போ அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் தெரிந்து கொண்டது யாருன்னா அந்த ஒரு மனிதனை தான். அப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது இந்த மாதிரி காரியத்தை வேறு எந்த ஜனத்திலேயாவது ஆண்டவர் யாருக்காக செய்தது உண்டாம். இப்போ ஒரு குடும்பத்தில் 8 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, அல்லது ஒரு குடும்பத்தில் வந்து 4-5 குடும்பம் சேர்ந்தது, சொந்தக்காரங்களாம் சேர்ந்து பெரிய குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தலச்சன் பிள்ளை சாகாமல் வந்த குடும்பம் ஒரே ஒரு குடும்பமாக இருக்கும். அப்போ அந்த குடும்பத்துக்கு நடந்த அதிசயத்தை அற்புதத்தை பார்த்து அந்த அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்றி இருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அநேக இஸ்ரேல் ஜனங்கள் வந்தாங்க, அவங்க கூட அநேக புரஜாதிகள் வந்தாங்க. தலச்சன் பிள்ளை சாகாமல் இருந்த வீடுகளில் இருந்த எத்தனையோ ஜனங்களும் வந்தாங்க. அதே மாதிரி தலச்சன் பிள்ளை செத்த வீடுகளில் இருக்கிற புரஜாதிகளும் வந்தாங்க. அப்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை ஆண்டவர் மகா அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் வல்லமையோடும் தேவன் தமது பயங்கரமான திட்டத்தினாலும் தேவன் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா தேவனை விட்டு விலகி போய் உலக காரியங்களில் மாட்டிட்டு இன்னைக்கு தேவனை விட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். அப்படியாக தேவனால் அழைக்கப்பட்ட எல்லாரும் இன்னைக்கு பின்வாங்கி போய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலராகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். தீத்து 3:4-5
ராகி தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளும் ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறுஜென்ம முடிக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார்.
போதும். அப்ப ரட்சிப்படைகிறதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கார். அப்ப நம்ம செய்த நீதியின்படி நம்ம ரட்சிக்கல, தேவனுடைய மகா பெரிய கிருபையினால தேவன் என்ன பண்றாரு, மறுஜென்மம் முழுக்கு அப்படின்னா ஞானஸ்தானம், ஞானஸ்தானத்தினாலும் பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதினாலும் தேவன் நம்மை ரட்சித்தார். அப்ப ஞானஸ்தானம்னு இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா தண்ணியில் முழுகி எந்திரிக்கிறது ஞானஸ்தானங்கிறாங்க. ஆனா வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா மறுஜென்மம் முழுக்கினாலும், மறுஜென்மம் முழுக்குன்னா இங்கிலீஷ் பைபிளில் ரீஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுடைய அறிவினாலே அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சியினுடைய அறிவினாலையும் பரிசுத்தாவியினுடைய புதிதாக்கியதினாலையும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அறிவினாலும் பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குறதுனாலும் ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சிக்கிறார். அப்போ இந்த ரெண்டு காரியம்தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பினுடைய காரியத்தில் முக்கியம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஞானத்தினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறான்னா அவன் அப்படியே வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு மனிதன் வந்து தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஆவிக்குரிய கண் பார்வை கிடைக்கிறது. யோவான் 3:3 நாம் வாசிக்கிறபடி ஒருவன் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் ஜலத்தினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் போதும். அப்போ ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கும்போது அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறான். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அறிவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற பொழுது ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய கண் பார்வை கிடைக்கிறது. அப்போ ஆவிக்குரிய தரிசனம் கிடைக்கும்போது அந்த தரிசனத்தை நோக்கி நடந்து போகும்போது திரும்பவும் அவன் ஆவியில் மறுபடி பிறக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அறிவு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்குள்ளே மனம் திரும்புகிற அனுபவம் ஏற்படுகிறது. அப்போ அந்த மனம் திரும்புகிற அனுபவம் ஏற்பட்டவங்க எல்லாமே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைய முடியும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதமெல்லாம் இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றும் போது தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளே வாசம் செய்யும் அல்லது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். என்கிற அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்படி தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கண்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அநேகம் பேர் போக முடியாமல் வெளியிலேயே நிற்கிறான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியில் மறுபடியும் பிறக்கல. ஆவியில் மறுபடியும் பிறந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். நான் தேவனுடைய வசனத்தினால் மட்டும் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மட்டும்தான் முடியும், அவன் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்குள்ளே நற்கிரியைகள் இருக்கணும், அல்லது மனம் திரும்புகிறதுக்கு உண்டான நீதியின் கிரியைகள் இருக்கணும். அவன் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் மட்டும்தான் அவன் பரிசுத்த ஆவியினாலே மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அநேகம் பேர் தேவனுடைய ராஜ்யத்தை தான் பார்க்குறாங்களோ ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அப்போஸ்தலர் 1:4-5
அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
போதும். அப்போ ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறணும்னா அவன் எருசலேமில் காத்திருக்கணும். அப்போ தான் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற முடியும். நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்குள்ள ஆவிக்குரிய கண் பார்வை கிடைத்து விட்டது, நான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியாக ஓடினேன் என்னாகும், எங்கேயும் உள்ளே போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ ஜலத்தினால் மறுபடியும் பிறந்தவர்கள் ஆவியினால் மறுபடியும் பிறக்கணும்னா அவர்கள் எல்லாருமே எருசலேமில் காத்திருக்க வேண்டும். எருசலேம்னா அப்பத்தின் வீடு, அல்லது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தைகளின்படி காத்திருக்க வேண்டும். இப்போ அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கொஞ்சம் ஆவிக்குரிய தரிசனம் கிடச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நிறைய பேர் உடனே ஊழியத்தை ஆரம்பிச்சிடுறான். சோசியல் சர்வீஸை வச்சுக்கிட்டு இது ஊழியம் தானே நிறைய பேர் இன்றைக்கி செய்கிறாங்க. எய்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஊழியம் பண்ணுறவங்க, குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செய்கிறவங்க, இந்த மாதிரி சமுதாய பணிகளை செய்கிறவங்க எல்லாருமே நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறான்ட்டு மொத்தமாக இறங்கிட்டான். அப்போ இவங்க வந்து தேவனுடைய ஆவியில் மறுபடியும் பிறக்கலை. அப்போ நன்மை செய்யணும், நற்கிரிகள் செய்யணுங்கிற மனசு இருக்கிறதுல நாங்கள் தாங்கள் விரும்பினபடி மனம் போன போக்கின்படி நற்கிரிகள் செய்தால் அது வந்து ஜனங்களுக்கு முன்னால் வந்து வேணால் நன்மையாக தெரியலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அது வந்து நன்மையாக தெரியாது. அப்படி ஜலத்தினால் மறுபடியும் பிறந்தவர்கள் பரிசுத்தாவியினால் மறுபடியும் பிறப்பதற்காக எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். எருசலேம்னா தேவனுடைய வார்த்தைகளின்படி அல்லது தேவனுடைய பிரமாணத்தின்படி தான் காத்திருக்க வேண்டும். லூக்கா 24:49 போதும். அப்ப இயேசு கிறிஸ்துவே நேரடியாக சொல்லிட்டாரு, நீங்கள் உன்னதத்திலிருந்து வர பல நாள் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேமில் காத்திருக்க. அப்போ ரட்சிக்கு யோவானால் பெற்ற ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாருமே ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவனால் அநேகம் பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, அதே மாதிரி சீசரனால் அநேகம் பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. இப்படி ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்போ ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஸ்கா பண்டிகையை ஆசரித்திருக்கிறார்கள். மனம் திரும்பினவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தையை சாப்பிட்டு இருக்கிறார்கள், அதான் பஸ்காவை ஆசரிக்கிறது. பஸ்காவை ஆசரிக்கிறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எகிப்திலிருந்து ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கினார் அப்படிங்கிற என்னென்ன காரியத்தினால ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கினார், எப்படிப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுத்து தேவன் எங்களுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுத்தார் அப்படிங்கிறதான் பஸ்காவாகிய தேவனுடைய அப்பம். அப்போ நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுத்து தான் ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ மனம் திரும்பினவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவாகிய தேவனுடைய அப்பத்தை சாப்பிட்டு இருக்க வேண்டும், அல்லது கிறிஸ்துவாகிய நித்திய ஜீவ வார்த்தைகளை சாப்பிட்டு இருக்க வேண்டும். தேவனுடைய அப்பத்தை அவர்கள் வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தேவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் அவர்கள் எருசலேமிலே காத்திருக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு மனுஷனுடைய ஆலோசனைகள் அல்லது உலக பிரகாரமான காரியங்கள் அல்லது சபையினுடைய உபதேசங்கள் பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் காத்திருந்தால் அவனுக்கு பரிசுத்தாவி கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், எருசலேமிலே காத்திருங்கள். எருசலேம்னு சொன்னால் அப்பத்தின் வீடு, எருசலேம்னா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அப்படி கர்த்தருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் ஒரு மனிதன் பரிசுத்தாவியினாலே மறுபடியும் பிறக்க முடியும். 2 பேதுரு 1:9-11 2 பேதுரு 1:9-11
இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களாக தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருக்கி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமே இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும்.
போதும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகிற பிரவேசம் எப்படி கிடைக்குதுன்னா நற்கிரியல் செய்கிறோம். அப்படி இவைகள் இல்லாதவன் எவனோ அப்படின்னா மேலே 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அநேக நற்காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, அப்படின்னா ரட்சிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய பார்வை கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து பின்வாங்கி போகும்போது என்ன ஆகுது, அவன் திரும்பி குருடனாக மாறிடுறான். அப்போ ரட்சிக்கப்படுறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஆவிக்குரிய கண் பார்வை கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்டதுலேருந்து பின்மாற்றத்தில் போகும்பொழுது அவன் கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். இது இங்கிலீஷ் பைபிள் இருந்த யாராவது எடுத்து வாசிக்க பார்ப்போம். கண் சொருகி போன குருடன் யாரு? அப்போ இந்த மாதிரி நாம ரட்சிக்கப்பட்டதை மறக்காம அனுதினமும் நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தால் நாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். 2 பேதுரு 1:5-8 நற்கிரியை தான் என்னென்னு பார்க்கலாம். 2 பேதுரு 1:5-8
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களால் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் இவைகளே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவுகளை வீணரும் தனியொற்றலுமாய் இருக்க ஒட்டாதே. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களாக தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான்.
போதும். இங்கே முக்கியமாக சொல்லப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நம்மளுக்கு நற்கனிகள் உண்டாயிருக்க வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நாம் நீதியின் கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு வந்து இன்னைக்கு விட்டு போய் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம், வெளிநாட்டுடைய உபதேசம், இப்படி வந்து மனுஷரால் உருவாக்கப்பட்ட கற்பனைகள், இந்த மாதிரி காரியங்களை அறிஞ்சு வரும்போது என்னன்னா அவன் வந்து நற்கனிகள் இல்லாதவனாக இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நம்முடைய ஞானம் நிறைந்திருக்க வேண்டும். அப்போ மனந்திரும்பினதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய கண் பார்வை கிடைக்கிறது. ஆவிக்குரிய கண் பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணுறோம், உடனே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர்கிறோம், அல்லது நற்கிரியைகளை செய்கிறோம், நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை தேடுகிறோம், வாசிக்கிறோம், சிந்திக்கிறோம். இப்படி தொடர்ந்த பயிற்சியில் இருக்கும் பொழுது நாம் எருசலேம் பட்டணத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற சமயத்தில் ஒரு மனதாய் கூடியிருக்கிற சமயத்தில் அப்படின்னா பரிசுத்தாய் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அப்போ ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூணும் ஒருமனமாய் கூடியிருந்தால் போதும் நான் பரிசுத்தாவிலே மறுபடியும் பிறக்க வேண்டும் முடியும். அப்போ ஆத்மா ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் ஆவி என்ன பண்ணுது, ஆவி எங்கேயோ சுற்றிட்டு இருக்குது. அந்த சரீரத்தில் சரீரம் மட்டும் இங்கே இருக்குது, ஆனால் ஆத்மாவும் இங்கே இருக்குது, ஆனால் ஆவி மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆமாம், எல்லா பக்கமும் போயிட்டு வந்துடுது. அப்போ அதையும் நிறுத்தணும், அதையும் ஒருமனப்படுத்தணும். அதுக்கு என்ன வழி, ஆவி மனம் திரும்பாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவி அலமோதிட்டு இருக்குது. ஆமாம், இப்போ ஆவியை மனம் திரும்பணும். முதல்ல வந்து ஆத்மாவை மனம் திரும்பிட்டான், ஆத்மா மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துட்டு இருக்குது ஆத்மா. ஆனால் ஆவி என்ன பண்ணுது, மனம் திரும்பாமல் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ எப்படி மனம் திரும்ப முடியும், ஆவி எப்படி மனம் திரும்பும், எப்படி பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுப்பார். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பரிசுத்த ஆவியை உண்மையாக பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவி வந்து அங்கே இல்லை, அது எங்கேயோ அலைஞ்சிட்ருக்குது. ஏதோ காரியத்தில் அது அலைஞ்சிட்ருக்கிறதுனால ஒரு மனம் வரமாட்டேங்குது. அப்போ உண்மையாகவே நாம் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளிலே நிலைத்திருந்து சிந்தித்து தியானிக்கும் போது நம்முடைய ஆவி ஆத்மா ஒருமனப்பட்டு இருக்கும், அல்லது ஆவி ஆத்மா சரீரம் ஒருமனப்பட்டு இருக்கும். அப்படி ஒருமனப்பட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நாம் பரிசுத்த ஆவியிலே மறுபடியும் பிறக்க முடியும். அப்படி பரிசுத்த ஆவியிலே மறுபடியும் பிறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நித்திய ராஜ்யத்துக்கு உண்டான பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். ஒருத்த ஆவியில் மறுபடியும் பிறந்துட்டானா அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயாச்சுன்னா அப்புறம் வெளியில் வர்றதுக்கு மனசே இருக்காது. இல்லை, வெளியில் வந்தால் வர்றதுக்கு மனசு இருக்காது, என்ன உள்ளே அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது. இன்றைக்கி அந்த பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதம் என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால தான் உலகத்தில் எங்கெங்கேயோ ஆத்மா அலைஞ்சிட்டு இருக்குது. அப்போ இந்த இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தை வாசிப்போம். கண் சண்டைக்கு போன குருடன் யாருன்னா 1:9 அல்லது 8
Searching what or what manner of the time the Spirit of Christ which was in them did signify, when it testified beforehand the suffering of Christ and the glory that should follow.
இல்ல, அதுல அது ஒன்னு ரெண்டு பேதுரு 1:9 ஆமா 8 வாசிச்சு பாருங்க. 8
having not seen yet love in whom thou now is seeing not yet believing, he rejoice the joy unspeakable and full of glory.
சோத்ரம். எந்த வார்த்தை வாசிக்கிறீங்க? knowledge Christ. ஒன்பதாம் வசனம் இல்லையா, அது வந்து கேஜேவி என்னவியா? But he that lack these things is blind. கேஜேவி. அப்போ கரெக்டாக வந்திருக்கணுமே. ரெண்டு பேர் ஒன்று ஒம்பது ஒன்று ஒம்பது ரெண்டு பேர் ஒன்று ஒம்பது
blind.
ஆ
and cannot say afar off and have forgotten than he was but
purged from his old sins. அப்படின்னா இவன் வந்து குருடன், குருடன்னா cannot see afar off, அப்படின்னா தூரமான காட்சிகளை பார்க்க முடியாது. சில பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னா பிளைண்டு கிட்ட பார்வையில் தான் பார்க்க முடியுமாமா. அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்தவர்கள் திரும்பியும் பின்மாற்றத்தில் போகும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாமல் பூமிக்குரிய பக்கமாக இருக்கிற காட்சிகளை தான் பார்க்க முடியும், அல்லது கிட்ட பார்வை தான் அவனுக்கு இருக்குது. அப்போ தூர பார்வை இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. அப்போ இந்த கிட்ட பார்வை இருக்கிறதுனால என்ன பண்ணுறான், எனக்கு எப்படியே பார்வை தெரியுது, நான் எப்படியே பொழைச்சிக்குவேன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய நிலைமையில் இந்த கொஞ்சம் பார்வையை வச்சு அவன் போயிட்டுருக்கிறான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவனால் பிரவேசிக்க முடியாது. இப்போ நான் ரசிக்கப்பட்ட மனம் திரும்பின அப்படின்னு சொல்லிக்கலாம ஒழிய அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் அவன் குருடன், அந்த குருடன் யாருன்னா கிட்ட பார்வை கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஷார்ட் சைட் என்ன வீல ஷார்ட் சைட். ஆ அப்போ பின்மாற்றத்தில் இருக்கவன் எல்லாத்துக்குமே கண் பார்வை இருக்குது, ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. ஆமா, கிட்ட கிட்ட போய் என்னன்னு தொட்டு தொட்டி தடவி தடவி பார்த்துக்க வேண்டியதுதான். அப்ப அவனை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். இதுவா? ஆ, இது கிளாஸு அப்படிமா.
தொட்டு
ஆ, அப்போ ஆவிக்குரிய நிலைமையிலையும் இது பொருள் என்னன்னு கேட்டால் இதுவா, இது இப்படி அப்படி இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொட்டு தடவுறதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் இவன் வந்து கண் பார்வை போனவன், கொஞ்சம் தான் பார்வை தெரியுது, இதுவர பார்வை இல்லாதவன் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனம் இல்லாதவன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் அவங்க நிறைய பேர் இருக்கிறான், ஊழியமெல்லாம் செய்வானுங்க. ஆமாம், வழக்குத்தண்டு எடுத்தாச்சு, அதனால தான் பக்கத்தில் தான் தெரியுது, அவனுக்கு மட்டும் தெரியுது, அவன் தனக்குத்தானே நீதிமானாக
இருந்துட்டுருக்கிறான்.
ஆமாம். அதனால் என்ன பண்ணணும்னா மனம் திரும்பணும், மனம் திரும்பினா தான் அந்த வழக்குத்தண்டு கிடைக்கும். அப்போ கண் பார்வை தெரியுது அப்படின்னு சொன்னால் உடனே அவன் நீதிமன் ஆயிட முடியாது. கண் பார்வை தெரியுதுன்னா அவன் தெரியணும், அந்த தூரத்தை பார்வை தெரிஞ்சாதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதை விட்டு போட்டு நான் மனம் திரும்பினேன், எனக்கு கண் பார்வை தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஆவிக்குரிய தரிசனம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு வெளிப்பாடு தரிசனங்களும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே அங்கேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ நிறைய பேர் இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எருசலேமில் காத்திருக்கலை, அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி நற்கிரியல் செய்யவில்லை, அல்லது அவங்க ஆத்மா மட்டும் ஒரு இடத்துல இருக்குது, ஆவி வந்து எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்குது, அதனால் ஒரு மனம் இல்லாதனால அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி கிடைக்கல. அப்படி இருந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும், அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கான்னு வைங்களேன், எல்லோரும் கேட்குறாங்க உங்களுக்கு பரிசுத்தாவி இல்லையான்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்ணுவான், எனக்குள்ளேயும் பரிசுத்தாவி இருக்குதுன்ட்டு அந்நிய பாஷையை பேசி காமிப்பான், இதுதான் பரிசுத்தாவி அப்படிம்பான். அப்போ அந்நிய பாஷை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காமல் இருக்கிறபோது தேவனுடைய நியாய தீர்ப்பினால தான் ஒரு மனுஷனுக்குள்ளே அந்நிய பாஷை வெளிப்படுகிறது. அப்போ உண்மையாக தேவனுடைய வார்த்தைகளை காத்திருக்கும்போது அவர்களுக்கு பரிசுத்தாவி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அந்த பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அப்படி இது எருசலேமிலே காத்திருக்காமல் அல்லது தேவனுடைய வார்த்தையிலே காத்திருக்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே அர்த்தமில்லாத அந்நிய பாஷை அவர்களை ஆட்கொள்கிறது. அப்போ என்ன மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவான், எனக்கும் பிரசுத்தாவி இருக்குதுன்ட்டு அவன் பேசி
காட்பான்.
ஆமாம், அது மறுபடியும் பறந்து ஜலத்தினால் மறுபடியும் பறந்து ஆவியில் மறுபடியும் பறந்தவனுக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அப்போ நற்கிரியல் இல்லாதவனுக்கு எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசம் கொடுக்கப்படும்? கொடுக்கப்படாது. அதனால தான் ரெண்டு பேதரு 1:11 நாம் வாசிக்கிறோம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அழைக்கப்படும். அப்போ ஆவியில் மறுபடியும் பறந்தாதான் அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அதனால தான் யோவான்ல நாம் வாசிக்கிறோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலைன்னா என்ன பண்ணுவான், ஜலத்தில் மட்டும் மறுபடியும் பறந்துக்கிட்டு வெளியில் உட்காந்துட்டு அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான். அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 1:8 போதும். அப்போ ஒருவனுக்குள்ள பரிசுத்தாய் வரும்போது பலன் அடையும் போது என்ன பண்றான், எருசலேமிலே, எருசலேம்னா கர்த்தருடைய வார்த்தைகளிலே பரிசுத்தாவி ஒருத்தனுக்குள்ள வரும்போது அவனுக்குள்ளே பரிசுத்தாவியினுடைய வார்த்தைகள் ஒன்று சேரும், அல்லது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை பரிசுத்த ஆவி மூலம் இணைக்கப்பட்டு அவன் பேசுவான். அப்புறம் எருசலேமிலே யூதாயா, யூதாயான்னு சொன்னா தேவனுடைய ஆசரிப்பு முறைகள், பழைய ஏற்பாட்டில் என்னென்ன ஆசரிப்பு முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் சமேரியாவில், அப்புறம் பூமியின் கடைசி வரைக்கும். ஆனால் பரிசுத்தாவி இருக்கிறவங்க தான் இப்படி செய்ய முடியும். பரிசுத்தாவி இல்லாமல் அந்நிய பாஷை இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, அவன் எருசலேமில் இருக்க மாட்டான், யூதேயாவில் இருக்க மாட்டான், நேராக எங்கே ஓடுவான்னு கேட்டிங்கன்னா சமேரியா ஓடுவான், இல்லாட்டினா பூமியின் கடைசி வரைக்கும் ஓடிடுவான். ஆமாம், ஆமாம். சமரியன்னு சொன்னால் புறஜாதிகள் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறது. பூமியின் கடைசி வரைக்கும்னா எங்கெங்கே மனம் போன போக்கில் ஆவியை சுற்றலாம், அப்படியாக தேவன் வைத்திருக்கிறார். அதனால் நாம் எருசலேமிலே காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது நாம் எருசலேமிலே சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:12 போதும். ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிற இடத்துல இருந்து எருசலேம் எவ்வளவு தூரத்தில் இருக்குதுன்னா ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்குது. ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் எருசலேம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் போனால் போதும் எருசலேமுக்கு வந்துடலாம். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவங்க எல்லாருமே ஓய்வு நாளை கண்டிப்பாக ஆசரிக்க வேண்டும், அல்லது ஓய்வு நாளுடைய பிரமாணத்திலே நிலைத்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் வந்து வாசல் கதவுகள் பூட்டப்படணும், புறஜாதி ஒருத்தனை இருக்கக்கூடாது, ஓய்வு நாள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஓய்வு நாள் ஆசரிக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எருசலேமில் காத்திருக்க முடியும். இன்னைக்கு ஜலத்தினால் மறுபடியும் பறந்தவர்கள் என்ன பண்ணுறான்னா ஓய்வு நாளை ஆசரிக்கிறதில்லை, அல்லது ஓய்வு நாள் பிரமாணத்திலே நிலைத்திருக்கிறதில்லை. அப்போ ஓய்வு நாள் பிரமாணத்தில் நிலைச்சிருந்தால் தான் எருசலேமுக்கு வர முடியும். அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவர்கள் எருசலேமுக்கு வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஓய்வு நாளினுடைய பிரமாணத்தை ஆசரிக்கவில்லை. ஓய்வு நாள் பிரமாணத்தை ஆசரிக்காமல் மனம் போன போக்கில் வேறு ஏதேதோ காரியங்களை செஞ்சிட்ருக்கிறதுனால அங்கே ஒரு மனமும் ஒற்றுமை இல்லை. எப்படி பரிசுத்தாவி வரும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்களோ அந்த மாதிரி காத்திருக்காம ஆத்மா மட்டும் இங்கே இருக்குது அல்லது சரீரம் மட்டும் இங்கே இருக்குது, ஆவி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்படி சுற்றிட்டு இருக்கிறதுனால அங்கே ஒருமனம் வரமாட்டேங்குது, அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எரேமியா 2:7 போதும். செழிப்பான தேசம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் வந்து பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இதுக்கு அப்புறம் நாம் என்ன
பண்ணுறோன்னா,
நம்முடைய ரட்சிப்பை நாமளே தீட்டுப்படுத்தி நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமளே கெடுத்துக்கிறோம். எப்போ தேவனுடைய வார்த்தையில பின்மாற்றத்தில் போகும்போது, ஒருவன் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போகும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்களே கெடுத்து அருவருப்பாக்கிக் கொள்கிறார்கள். அப்படியாக இன்றைக்கு நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்களே இழந்து விடுகிறார்கள். எபேசியர் 4:30 அடையாளம் ஆண்டவர் நம்மளை மீட்டிருக்காருன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் என்ன பண்றான், அந்நிய பாஷையை பேசி காமிக்கிறான். அது ஆண்டவர் வந்து மீட்டிருக்காருன்னு அர்த்தம், அவன் அவனுக்குள்ள இருக்கிற மாயமானத்தை வெளிப்படுத்துறான். அப்போ உண்மையாகவே தேவன் அவளை மீட்டிருக்கார் என்கிறதுக்கு பரிசுத்தாவியினுடைய நற்கிரியைகள் அவர்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் நற்கிரியைகள் இல்லாத பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க மற்றவர்களுக்கு முன்பாக கேவலப்படும் பொழுது அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறார்கள். எரேமியா 2:13 போதும். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். முதல் தீமை என்னன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய, அப்படின்னா நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டு விட்டார்கள். நித்திய ஜீவ வார்த்தைகளை பேசினா அவ்வளவுதான், அவனுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், எத்தனை தடவை தான் கேட்கறது திருப்பி திருப்பின்னு. ஆனால் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை, அப்படின்னா பரிசேயர் சரிசேயர் உபதேசத்தை பேசட்டும், ஊர்க்கதை சொல்லட்டும், நல்லா உட்காந்து கேட்பாங்க. மனுஷனுடைய உபதேசத்தை பேசட்டும், அமெரிக்காவில் இந்த சபையில் எப்படி பண்ணுறாங்க, ஆப்பிரிக்காவில் இந்த சபையில் எப்படி பண்ணுறாங்க, நிறைய ஆத்மாக்கள் வருது, நாமளும் இப்படி தான் விளையாடணும், இப்படி தான் வந்து பேசணும், இந்த மாதிரி தான் செய்யணும், பக்கத்தில் இருக்கிறவங்களை கையப்பிடிச்சி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லணும், இப்படி வந்து நிறைய காரியங்களை பேசிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நித்திய வார்த்தைகளை பேசுனா பிடிக்காது. அப்படி நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டு விட்டு இன்னைக்கு மனசு என்ன பண்ணுறான், அழிஞ்சு போகிற காரியத்தை பிடிச்சிக்கிட்டு அதில் தான் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கிறான். அதனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் 2 விதமான தீமைகளை செய்திருக்கிறார்கள். ஒன்று, நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் மாயையான உலக பிரகாரமான காரியங்களை பின்பற்றி மனுஷனுடைய உபதேசத்தை பின்பற்றி தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள்.
They have worshipped me, the fountain of living waters, and gave out cisterns for themselves, broken cisterns, that can hold no water.
சோத்திரம் எரேமியா 2:20-21. போதும், பூர்வ காலம் தொடங்கி அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நாளிலே நான் உன் முகத்தடியை நுரித்து, அப்படின்னா சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்கி உன்னை ஆசீர்வதித்தேன். அப்ப நீ என்ன சொன்ன? நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாய். நான் இந்த மாதிரி பாவத்துக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நீயும் அறிக்கை பண்ணினாய். ஆண்டவர் என்னை இப்படி எல்லாம் விடுதலை ஆக்கினார்ன்ட்டு நீயும் சொன்ன. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுற? உயரமான மேட்டின் மேலும், எங்கெங்கே மேடை போட்டிருக்கானோ அங்கெல்லாம் போய் உக்காந்துக்கிறார். உயரமான மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும். உயரமான மேட்டின் மேலேனா எங்கெங்கே பிரசங்க மேடை இருக்குதோ அங்கெல்லாம் போய் உக்காந்துக்குவோம். பச்சையான மரம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். எங்க காசு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் உக்காந்துக்கலாம். அதான் பச்சையான மரம். பச்சையான மரம்னா ஏதாவது நன்மை அங்கே கிடைக்குதா? பச்சையான மரத்துக்கு கீழே போனா பழம் ஏதாவது இருக்கும், அங்கே சாப்பிடலாம். அப்படி வந்து சாப்பாடு எங்கே கிடைக்கும், பணம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேசியாய் தெரிகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பணத்துக்குன்னு நீ அலையிறையே. அலையக்கூடாது, ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பார் உனக்கு. நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தீன்னா ஆண்டவர் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இவன் எங்கெங்கே பிரசங்க மேடை இருக்குதோ அங்கெல்லாம் போய் அலைகிறான், எங்கெங்கே பணம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு இருக்கிறான். இவரே தேடிக்கிறாரு. கிட்ட பாரு, கரெக்ட். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பார்வை இருந்ததுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பார்வை இருந்ததுன்னா ஜனங்கள்லாம் உதவி செய்வாங்க. ஓ, இவர் தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளுக்கு காட்டுறாரு, அப்போ கண்டிப்பாகவே இவருக்கு ஆவிக்குரிய தரிசனம் இருக்குது, இவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மூலந்து வரும். இதே குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா என்ன ஆகும்? அங்கே ஆண்டவர்கிட்டருந்து கிடைக்காது, ஜனங்கிட்டருந்து கிடைக்காது, இவனாக தான் தேடி தேடி அலையணும். அதனால தான் என்ன பண்ணுறான், எங்கெங்கே ஆசீர்வாதம் கிடைக்குது அங்கெல்லாம் ஓடிட்டுருக்கிறான். ஆமாம், பச்சை மரத்தை தேடி. அப்புறம் நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், காட்டு திராட்சை செடியாக ஆகாத கொடிகளாக மாறி போனது என்ன அப்படின்னா, உயர்ந்த நிலைமையில் ஆண்டவர் ஒரு மனுஷனையும் வச்சார். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நீ நல்ல நிலைமையில் இரு, நீ மற்றவர்களோட மேன்மையான நிலைமையில் இரு அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறதுனாங்கன்னா, நற்கனி கொடுக்காம இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டு திராட்சை செடியில் எப்படி புளிப்புள்ள பழங்கள் இருக்குதோ அந்த மாதிரி இன்றைக்கி புளிப்புள்ள கனிகளை கொடுத்துக்கிட்டு காட்டு திராட்சை செடியாக மாறி போயிட்டாங்க. அப்படி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால் நாம் நற்குல திராட்சை செடியாக இருந்து நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். தேவனுடைய சமூகத்தை விட்டு போனால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, காட்டு திராட்சை செடியினுடைய கனிகள் எப்படி இருக்குன்னா அப்படின்னா என்னென்னா, புளிப்பு வாயில் வச்சாவே புளிக்கும். ஆமாம், அது ஏன் அந்த மாதிரி கனி வருதுன்னா, அந்த திராட்சை செடியுடைய வேர் இருக்கிற இடத்துல மற்ற செடிகளை வந்து இல்லை மற்ற செடிகள் வளர்ந்துருக்கிறதுனால தான் அந்த புளிப்புள்ள பழம் வருது. அந்த திராட்சை செடியை சுத்தம் பண்ணி மற்ற செடிகள் முளைக்காமல் நாம் பார்த்துக்கிட்டோம்னா அந்த திராட்சை கனி வந்து நல்லா இனிப்பானதாக இருக்கும். ஆமாம், அதனால தான் வந்து திராட்சை செடியை வந்து கொத்தி பராமரித்து எப்போவுமே சுத்தம் பண்ணிகிட்ருக்கணும். வேறு ஏதாவது செடிகள் களைகள் பக்கத்தில் முளைச்சதுன்னா என்னன்னா, அந்த களைகள் இருக்கிற வேரிலிருந்து இந்த திராட்சை செடியுடைய வேர் வந்து அந்த கசப்பான ரசத்தை உறிஞ்சி எடுத்துரும். ஆமாம், எந்த செடி பக்கத்தில் இருந்தாலும் அந்த வேரில் இருக்கிற சுவையை அது இழுத்துரும், கெட்டதாக இருந்தாலும் இழுத்துரும். அப்போ நம்ம சுத்தமாக வச்சுட்டு ஏற்போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்கா? நல்ல சுவையுள்ளதாக செடியாக நம்ம வந்து ரசமாக நம்ம பார்க்கலாம். ஆமாம், அப்போ நம்முடைய தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து தேவனுடைய நம்ம வார்த்தைகளிலே நம்முடைய வேர் இருந்தால் நம்ம நற்கனி கொடுக்குறவர்களாக இருப்போம். அதை விட்டு போட்டு உலக கதை, ஊர் கதை, மனுஷனுடைய சொந்த உபதேசம், ஆமாம் சொல்லிட்டு பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தினுடைய புளிச்சி மாவனுடைய உபதேசத்தெல்லாம் கேட்டுட்டு இது இப்படி அது இப்படி இது இப்படின்னு இருந்தோம்னா நம்ம நல்ல கனி கொடுக்க முடியாது, நாம் புளிப்புள்ள கனிகளை தான் நம்ம கொடுக்க முடியும். எரேமியா 2:25.
உன் கால் வெறும் காலாகாத பிடிக்கும், உன் தொண்டை வறட்சியாகாத பிடிக்கும் அடக்கிக் கொள் என்றால் நீ அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்களுக்கே போவேன் என்கிறாய்.
இதுதான் பிரச்சனை என்னன்னு கேட்டேன்னா, உன் கால் வெறுங்காலாகாதபடி உன் தொண்டை வறட்சியாகாதபடி அடக்கிக்கொள் அப்படின்னா, கொஞ்ச நாள் அமைதியாக இரு, கொஞ்சம் அலையாமல் இரு, ஆண்டவர் சமூகத்தில் காத்துரு. அப்போ தேவனுடைய தரிசனத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்னா, நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட உடனே ஊரையே மனம் திரும்புறதுக்கு நம்ம கிளம்புனா எப்படி இருக்கோம்? அப்புறம் அவ்வளோதான், தேவையில்லாதெல்லாம் பேசி ஜனங்கிட்ட எதிர்ப்பை வாங்கிட்டு இது என்ன, நான் நல்ல காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணுறேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து இவனை கொஞ்ச நாளில் பின்மாற்றத்தில் போக வேண்டியதுதான். ஆனால் இதே வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவன் எருசலேமிலே காத்திருந்து, அல்லது தேவனுடைய வார்த்தையிலே காத்திருந்து, ஜலத்தினால் மறுபடி பறந்ததுக்கப்புறம் ஆவியினால் மறுபடி பறந்து திரும்பவும் என்ன பண்ணுறோன்னா, திரும்பவும் அவர்கள் காத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே காரியங்களை ஒவ்வொன்றாய் படிக்கும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பேசணுங்கிற ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படி காத்திருக்காம உடனே ஓடுறது, உடனே பிரசங்கம் பண்ணுறது, உடனே மைக் செட்டு போடுறது, அப்படி போடும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறத தெரியாமல், என்ன கேட்குற கேள்விக்கு எப்படி ஞானமாக பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நாம் அவனே வந்து அவன் வந்து அவனுடைய தொண்டை வறண்டு போயிடுது. ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு இல்லாமல் அவன் தொண்டை வறட்சி ஆகி போயிடுது. அப்படி உன் கால் வெறுங்காலாகாதபடி, கால் வெறுங்காலாகாதபடினா என்ன அர்த்தம்னா, ஊழியங்கிற செருப்பு இருக்குது, அந்த செருப்பு வீணாக அங்கேயே இங்கேயே போட்டு தேய்ச்சி 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 தேய்ச்சிட்டா என்ன ஆகா, அப்புறம் உண்மையான ஊழியமே அவனுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் உன்னுடைய ஊழியத்தை காத்துக்கொள், உன்னுடைய தொண்டையை காத்துக்கொள் அப்படின்னா, ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு மட்டும் உன்னுடைய வாயை திற. ஊர்கதை, உலகக்கதை, சொந்த கதை, சோகக்கதை, இப்படி பிரசங்கத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பேசி போனேன்னா உன் தொண்டையும் வறண்டு போயிடும், உன்னுடைய ஊழியமும் கெட்டு போகும். அடக்கிக்கொள் என்றால் அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்களை பிறகே போவேன். அப்போ ஒரு மனுஷன் தன்னை நேசித்தாதான் அவன் காத்திருக்க முடியும். தன்னை நேசிக்காம அந்நியரை மட்டும் நேசிச்சானே எப்படி இருக்கும்? முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? யார் மாதிரி? ஆ, ஏசா. அப்படி வேலை வில்லு வச்சு சுற்றி சுற்றி தெரிஞ்சா தகப்பனுக்கு பிரியமானது என்னங்கிறது, இல்லை தகப்பனுக்கு பிரியமானது என்னங்கிறது இவன் போய் கொண்டு வந்தான், அதுக்கு முன்னால் தகப்பனுக்கு பிரியமானது என்னங்கிறது வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான், அதனால அவனுக்கு தாய் வந்து தகப்பனுக்கு என்ன பிரியமானதுங்கிறத செஞ்சு கொடுத்துட்டான். இவன் வனத்தில் வனசஞ்சாரியாக இருந்தான், அதனால் தகப்பனுக்கு பிரியமானது என்னன்னு இவன் என்ன நினச்சாலும் ஆத்தும ஆதாயம் தான் தகப்பனுக்கு பிரியமானதுன்னு நினச்சான். ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்திட்டு வந்ததுக்கப்புறம் இவன் தன்னுடைய ஆத்மாவை இழந்துட்டான். அப்படி வந்து இன்னைக்கு தன்னுடைய ஆத்மாவை நேசிக்காம நிறைய பேர் அநேகர் மற்றவங்களுடைய ஆத்மாவை நேசிக்க போய் ஜப்பான் போய் அமெரிக்கா போய் லண்டன் போய் எல்லா ஊரலகமெல்லாம் சுற்றி தன்னுடைய ஆத்மாவை இழந்துட்டு மற்ற ஆத்மாவை நேசிக்கிறதுக்கு போய் தன்னுடைய ஊழியத்தையும் கெடுத்திருக்காங்க, தனக்குண்டான நல்ல வார்த்தைகளை பேசுகிற அந்த ஞானத்தையும் கெடுத்திருக்காங்க. ஆமாம், அதனால் ஆதியில் இருக்கிற அன்பு நம்மளுக்குள்ளே வேணும்னா நாம் கண்டிப்பாக மனந்திரும்ப வேண்டும். மனந்திரும்பலைனா விளக்கத்தண்டு போயிடும், செருப்பு தேஞ்சு போயிடும். ஆகாயத்தில் தரையில் தான் இருக்கும் விளக்கு, விளக்கு தண்டு இல்லைன்னா தரையில் தான் இருக்கும். தனக்கு தானே நீதிமானம், நாம் மட்டும் சொல்லிக்க வேண்டியது தான். ஆமாம், எப்படி வந்து நற்கரையில் இல்லாதவனுடைய கண் குருடாக போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற பொருளை மட்டும் பார்த்துக்கலாம், தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. அதனால் தனக்கு பக்கத்தில் இருக்கிறத மட்டும் பார்த்தா தனக்கு தானே நீதிமானாக தெரியும், மற்றவனை பற்றி கவலை இல்லை, நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்னு வாதாடுவாங்க. அதெல்லாம் கண் சொல்லி போன குருடர்கள். அப்போ ஜலத்தில் மறுபடியும் மறந்தால் மட்டும் பத்தாது, ஆவிலையும் மறுபடியும் பறக்கணும். அப்போ அந்த ஆவியில் மறுபடியும் பறக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எருசலேமில் காத்திருக்கணும். அப்போ காத்திருக்கும்போது ஒருமனப்பட்டு காத்திருக்கணும், ஆவி அலைய விடக்கூடாது. ஆவி அலைஞ்சதுன்னா எப்படி யோபு புஸ்தகத்தில் நான் பார்க்குறேன், ஆண்டவர் கேட்குறாரு சாத்தானே எங்கிருந்து வருகிறார் அப்படின்னு சொன்னால், நான் பூமி எங்கும் சுற்றி வருகிறேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி நம்முடைய ஆத்மா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் கேட்பார், ஆவியை நீ எங்கேருந்து வரேன்னா பூமியெல்லாம் சுற்றி வரேன்னு சொன்னால் அங்கே பரிசுத்தாவியில் மறுபடியும் பறக்க முடியாது. அதனால் பரிசுத்தாவியில் மறுபடியும் பறக்கணும்னு சொன்னால் நம்முடைய ஆத்மாவை முதலாவது ஒருமனப்படுத்தி காத்திருக்க வேண்டும். நாவும் ஆவியும் உலாவும். சோத்திரம், தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.